கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 14 அத்தியாயம், மின்னிய வாழ். இதன் தொடர்ச்சியை கேட்கலாம்.
அந்த இளம் வாலிபனை, சாமுத்திரிக்கா லட்சணம் நிறைந்தவனை மறந்து விடாதீர்கள்.
அருண்மொழியின் காதில் இவை விழாமல் இல்லை. அவன் இவற்றை அறியாதவன் போல், யாரெங்கே, ஏன் சும்மா நிற்கின்றீர்கள்? விரைந்து சென்று மூட்டைகளை எடுத்து வாருங்கள் என்று கர்ஜனை புரிந்தான். ரவிதாசனை நோக்கி, நீ ஏன் சும்மா நிற்கிறாய்? நீயும் மூட்டையை சுமந்து வா, ஓடு ஓடு என்று விரட்டினான். சுளீர் சுளீர் என்ற சாட்டையின் சொடுக்கு சப்தம் கேட்டது. மிக விரைவாக தவிட்டு மூட்டைகளை கொணர்ந்து மேல் தளத்தில் இருந்து களத்தில் பக்கவாட்டில் கொட்டினர். அந்த இருளில் கருநீல கடலில் தவிடும் உமியும் கலந்து விரவின. சிறிது நேரத்திற்கு எல்லாம் கலம் மெல்ல மெல்ல நகர தொடங்கியது.
பாயை விரியுங்கள், கயிற்றை அவிழ்த்து பாயை பிரியுங்கள் என்ற குரல் களத்தில் சூழ்ந்தது.
கலிங்கத்து கலம் மெல்ல நகரத் தொடங்கியது. அனைவர் முகத்திலும் களி கூத்தாடியது.
எப்படி நீங்கள் ஆபத்தை தவிர்க்க தெரிந்து கொண்டீர்கள் என்று சித்திரசேனன் களபதியை நோக்கி வினவினார்.
20 அனுபவத்தில் இது கூட தெரியாவிடின் எனக்கு களபதி என்ற பட்டம் ஏன்? முதுகு கூறும் நான் பெற்ற அனுபவத்தை
என்று கூறி தன் மேலங்கையை கழற்றி தன் முதுகை காட்டினார் களபதி. அவர் முதுகில் ஆங்காங்கு சாட்டை அடியால் எழுந்த தழும்புகள் குறுக்கும் நெடுக்கும் வீழ்ந்திருந்தன.
இவை ஒவ்வொன்றும் எனக்கு அனுபவ முத்திரைகள். இப்போது சாட்டையால் அடிக்க அஞ்சினீர்கள். ஈவு இறக்கம் என்பதை இதயத்தில் நின்று கழற்றி வைத்து விட வேண்டும். புன்முறுவல் மின்பேச்சு ஏதும் களத்து பணியாட்களிடம் கூடாது. எல்லா அனுபவமும் பெற்றுவிட்டேன். ஆனால் நாளாக ஆக எனக்கு ஏனோ கடற்பயணத்தில் உற்சாகம் குறைந்து வருகிறது. எந்த நிமிடம் ஆபத்து வருமோ என்ற அஞ்சுதல் நிறைந்திருக்கிறது. கீழ்கடலின் தென்கோடியில் பல 100 காத தூரம் போயிருக்கிறேன். 30 நாழிகை நேரமும் கதிரவன் ஒளிவீசி பிரகாசிக்கும் இடத்தை தாண்டியிருக்கிறேன். பெரும் பனிப்பாறைகளையெல்லாம் வழியே குறுக்கிட்டிருக்கின்றன. அவற்றில் சிக்காது களத்தை நடத்தியிருக்கின்றேன். ஆனால் கொடுங்கோணம் வாய்ந்த கடற்கொள்ளியரை நினைத்தாலே எனக்கு குலை நடுங்கும். சோழ நாட்டு களங்கள் எத்தனை எத்தனையோ அவர்களிடம் சிக்கியிருக்கின்றன. பெரும் செல்வர்களான வணிகர்கள் பலர் அவர்களிடம் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். பொன்னும் வெள்ளியும் வைர வைடூரியங்களும் இழந்தோர் பலர். என் வாழ்நாளில் இந்த கலிங்க ராணிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது. என் செல்வ திருமகள் போல் இந்த களத்தை வளர்த்திருக்கின்றேன். ஒரு சிறு பொத்தல் விழுந்தாலும் அதை என் கையாலேயே அடைப்பேன். கலிங்க ராணியின் பாயை போன்று உறுதியான பாய் வேறு களங்களுக்கு இல்லை. களத்தின் அடியில் இரு பெரும் சக்கரங்களை அமைத்திருக்கிறேன். அவை சுழன்று சுழன்று நீரை சுழித்து செல்வது போன்று வேறு எந்த நாட்டு களத்திலும் வசதி இல்லை. என்னுடைய அறையில் நான் ஆராய்ந்து கண்டுபிடித்த பல்வேறு கருவிகளை வைத்திருக்கிறேன். வாருங்கள், போகலாம் என்று கூறி
களபதி மெல்ல அருண்மொழியின் தோளை தாங்கி எழுந்து படிக்கட்டின் வழியே கீழ்த்தளத்திற்கு இறங்கி சென்றார். கலிங்கத்து களம் சென்று கொண்டிருந்தது. பொழுது புலர்ந்து சாய்ந்து புலர்ந்து சாய்ந்து நாட்கள் விழுங்கிக் கொண்டிருந்தது. காற்றின் உதவி பூரணமாக நிறைந்திருந்தது. மதியின் அளவு தேய்ந்து மங்கி காணப்பட்ட இரவுகளில் அருண்மொழி வானத்தை நோக்கிய வண்ணம் தான் அடுத்து செல்ல வேண்டிய இடத்தை பற்றிய திட்டத்தை எண்ணலானான். அவனுக்கு இடையிடையே ரவிதாசன் நினைவு வரும். அவனையும் அவனோடு கூடி பேசும் மற்ற சதிகாரர்களையும் கண்காணிக்க இருவரை நியமித்திருந்தான். அவர்களிடமிருந்து ஐயரும் எந்தவித செயலையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. கலிங்கத்து களத்தின் அமைப்பு நுணுக்கம் ஒவ்வொன்றையும் கண்டறிந்தான். அருண்மொழி, சோழ நாட்டு கலங்கள் இத்தகைய சிறப்புடன் இருப்பதில்லை என்று களபதியிடமிருந்து கேள்வியிடும் போது அவனுக்கு வேதனை உண்டாகும். சோழ நாட்டு வணிகர் நடுக்கடலில் உற்றார் உறவினரை விட்டு, செல்வங்களை விட்டு கொள்ளையர் கையில் சிக்கி உயிரிழக்கும் நிகழ்ச்சி அவன் இதயத்தில் துயரத்தை ஏற்படுத்தும். துயரம் பெரும் சினத்தை ஏற்படுத்தும். சோழ நாட்டு படைத்தலைவர்கள் இவற்றை அறிய மாட்டார்களா? அறிந்தும் ஏன் இப்படி இருக்கின்றார்கள்? பராந்தக சக்கரவர்த்தி கடற்போரில் சிறந்தவராயிற்றே. அவர் கையாண்ட முறைகள் சோழ நாட்டினின்று மறைந்து போயினவா? சோழ நாடு திரும்பியதும் கடற்படையில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். மன்னர் மதுராந்தகனுக்கு உதவியாக கடற்பகுதியில் புலிக்கொடியை பறக்க விட வேண்டும். இவற்றை அறிந்துதானோ என்னை இளைய பிராட்டியார் கடல் கடந்து ஒருவரும் அறியா வடிவில் செல்ல அனுப்பினார்? அவன் படுத்திருந்த அறையின் வெளியே யாரோ நடமாடும் மெல்லிய காலடி ஓசை கேட்டது. அருண்மொழி படுத்தபடியை கண்விழித்து பார்த்தார். அறை கதவை மெல்ல எவரோ திறப்பது தெரிந்தது. சற்றென்று உடைவாளை அருகே தேடினான் காணோ.
யாரது?
அருண்மொழி கர்ஜித்தான். திடுதிடுவென்று யாரோ ஓடும் ஓசை. அருண்மொழி மெல்ல எழுந்து மேல் தளத்திற்கு வந்தான். அவன் உடலில் ஒருவித உணர்ச்சி, புரியாத படபடப்பு. வானம் இருண்டிருந்தது. அமாவாசை நெருங்குகிறது போலும். காற்று முன்பு போல் வீசவில்லை. மெல்ல வீசும் காற்றில் களம் நகர்ந்து கொண்டிருந்தது. பொழுது புலர்ந்தது. களபதியின் உடல் பூரணமாக தேறியது. புதுத்தெம்போடு அன்று உலவிக் கொண்டிருந்தார். கலத்தின் ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்த்தார். அவர் முகத்தில் சுருக்கங்கள் வீழ்ந்தன. அவரிடம் எதிர்பாராத பரபரப்பு காணப்பட்டது. தளத்தினின்றி கீழே நோக்கினார். வழக்கத்துக்கு விரோதமாக பேரலைகள் எழுந்து தணிந்தன. இங்கும் அங்குமாக அவர் ஓடினார். யார் யாரையோ கூப்பிட்டார். அவரை தொடர்ந்து சித்திரசேனனும் உடன் சென்றார். ஏன் திடீர் இன்று பரபரப்பை அடைந்து விட்டீர்கள் என்று அவன் வினவினார்.
ஆமாம், இன்னும் சிறிது நேரத்தில் களம் ஒரு துளி கூட நகராது.
ஏன்?
காற்றடிப்பது நின்றுவிடும். இலை கூட அசைய முடியாதபடி சூன்யம் நிறைந்திருக்கும்.
அதனால் களபதிக்கு ஏனோ ஆத்திரம் வந்தது.
காற்று இல்லை என்றால் களம் நகராது. புயல் வருவதற்கு முன் அமைதிதானே, இங்கேயே கல்போல் நிற்க வேண்டியதுதான். பிறகு எப்படி செல்ல முடியும்
என்றார் களபதி. அருண்மொழி மறுமொழி பேசவில்லை. வானத்தை பார்த்து களபதி எப்படி கூறினார்.
காற்றடிப்பது நின்றுவிடும் என்பதை எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்டார்.
களபதி என்றால் வெறும் பலசாலியாக தாடி மீசை வைத்திருந்தால் போதாது. உரத்த குரலில் பேசினால் போதாது. வான சாஸ்திரம் பூமி சாஸ்திரம் கற்றிருக்க வேண்டும்.
ஓ, அருண்மொழி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான். களபதி இங்கும் அங்கும் அலைந்து விட்டு தன் அறைக்கு போய்விட்டார். அருண்மொழி புறம் கையை கட்டி கொண்டு தளத்தின் ஓரமாக நடந்து வந்தார். அவன் பின்புறம் சதிகார வீரன் ஒருவன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அவன் இப்போது சற்று நின்றான். அவன் இடுப்பி நின்று சிறு கத்தி ஒன்றை எடுத்தான். குறி பார்த்தான். அருண்மொழியின் முதுகை அவன் குறி பார்த்தான். அதோ வீசும் நிலை அடைந்து விட்டான். ஆனால் அருண்மொழி சற்றென்று நூலேணியின் வழியே கூம்பின் மேலே உள்ள சிறு மாடத்தை நோக்கி ஏறத் தொடங்கினான். ரவிதாசன் எங்கிருந்தோ அந்த வீரன் எதிரே முற்பட்டு,
அலை ஓய்ந்த பிறகு குளிக்க பார்க்கிறாய்
என்று கூறி நகைத்தான். அந்த சதிகார வீரன் தலை குனிந்து உதட்டை கடித்து,
இப்போது ஒன்றும் மூழ்கி விடவில்லை, இங்கிருந்து தீர்த்து விடுகிறேன் என்றான்.
பயன்படாது, அந்த முயற்சியை விட்டுவிடு. நாளை அமாவாசை, தெரியுமா?
அந்த வீரன் நடுநடுங்கினான்.
ஐயோ என்று அலறினான்.
பதற்றப்படாதே, காளி தேவி அருள் புரிவாள். நமக்கு அவள் மனமு வந்து அருள் புரிகின்றாள். அதோ பார், அவள் காற்றை கட்டிவிட்டாள். காற்றை நிறுத்தினாள், சூறாவளியை ஏவுகிறாள். இன்று இரவு தானே உங்கள் தலைவரின் காலம் வருகிறது
என்றான் ரவிதாசன்.
காற்று நின்று விட்டதா?
அதோ பார்,
அங்கே பாய்மரத்தில் பாய் துவண்டு கிடந்தது. கொடி ஆடி அசையாமல் தாழ்ந்திருந்தது. சுக்கான் சக்கரத்தருகே நின்றிருந்த பணியாள் பலம் கொண்டு மட்டும் அதை திருப்பிக் கொண்டிருந்தார்.
ஆமாம் ஆமாம், காற்று நின்றுவிட்டது. இதே தொல்லை எங்கள் தலைவர் களத்துக்கும் ஏற்படும் அல்லவா?
ஏற்படலாம். ஆனால் உங்கள் தலைவர் உங்களை போல் முட்டாளாயிருந்தால் அவரும் நின்ற இடத்திலேயே களத்தோடு இருக்க வேண்டியதுதான். சிறு சிறு தோணிகளிலும் திமில்களிலும் வீரர்களோடு புறப்பட்டிருக்க வேண்டும். அருகே தீவு ஏதாவது இருக்கிறதா?
இருக்க வேண்டும். அதோ ஏதோ தொலைவில் கோடு போல் தெரிகிறது. அது ஏதாவது தீவில் தெரியும் சோலையா இருக்கலாம்.
ரவிதாசனும் அந்த திக்கில் நோக்கினான். கூம்பின் மேல் ஏறியிருந்த அருண்மொழியும் நோக்கினான். அவன் கண்களுக்கு தெரிந்தது தீவொன்று, மற்றொரு களம். கலிங்க களம் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. களபதியோடு அருண்மொழி பேசிக் கொண்டிருந்தார். வேறு வழி இல்லாமல் இல்லை, எப்படியும் என்றிரவு மெல்ல காற்றடிக்கலாம். அதுவரை நாம் சும்மா இராமல் களத்தை இழுத்து செல்ல ஏற்பாடு செய்யலாம்.
இழுத்து செல்லவா?
ஆம், இதுவரை உண்டு ஒருவேளையும் இல்லாமல் உறங்கும் வீரர்களை துடுப்பு போட சொல்வோம்.
மரக்களத்தில் எப்படி துடுப்பு போடுவது?
நீங்கள் பார்த்ததில்லையா இரண்டு பெரிய படகுகள் தளத்தில் கட்டப்பட்டிருப்பதை?
ஆமாம், அவசர காலத்தில் தப்பி செல்ல பயன்பட இருக்கலாம்.
அதற்கும் தான். ஆனால் இப்போது கலிங்கத்து களத்தை கட்டி இழுக்க பயன்படட்டும். வயிறு நிறைய சோறு போட்டு அவர்களை துடுப்பு போட சொல்லுவோம். படகுகள் இரண்டும் களத்தை இழுக்கும். போகும் தொலைவு வரை போகட்டுமே. களபதி உடனே அங்கிருந்து தளத்திற்கு வந்து படகுகளை அவிழ்த்து எடுக்குமாறு உத்தரவிட்டார். பெரும் படகு இரண்டும் ஆயத்தமாயின. வெகு காலமாக பயன்படுத்தப்படாத துடுப்புகள் வெளியே எடுக்கப்பட்டன. இன்னின்னார் படகுகளில் ஏற வேண்டும் என்ற கட்டளையும் களபதி பிறப்பித்தார். அருண்மொழி இப்போது குறுக்கிட்டு சதிகார வீரர் நால்வரை சுற்றி காட்டி அவர்களையும் துடுப்பு போடுமாறு உத்தரவிட கேட்டுக்கொண்டார். களபதியின் பார்வை அவர்கள் மீது திரும்பியது.
ஓ, இவர்கள் தாமோ? இவர்கள் புதிதாக சேர்ந்தவர்கள். இந்த படகில் இருவர், அந்த படகில் இருவராக செல்லட்டும். பகல் கழியும் முன்பு ஆகாரத்தை முடித்துக் கொண்டு படகை கீழே இறக்குங்கள். படகில் ஒருவரும் தூங்கக்கூடாது. யாராவது உறங்கினால் பின்னால் சாட்டை ஆயத்தமாக இருக்கும் என்றார்.
கலிங்கத்து களத்தை படகுகள் இழுத்தன. பெரும் வடங்கள் படகுகளோடு பிணைக்கப்பட்டன. ரவிதாசன் புழுவினை போல் துடித்தான். சதிகார வீரர்கள் படகுக்கு போய்விட்டால் உற்சாகமான பாட்டு எழ படகில் துடுப்பு போட படகுகள் வேகமாக கடலை கிழித்து சென்றன. அவை களத்தை இழுக்க கலிங்கத்து களம் மெல்ல நகர்ந்தது. களம் நகர்வதற்கு அறிகுறியாக மணியோசை எழுந்த வண்ணம் இருந்தது. கலபதி தன் அறையில் விளக்கெதிரே அமர்ந்து ஓலையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அருண்மொழி அங்கு வந்தான். அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு தொடர்ந்து எழுதினார் கலபதி.
என்ன எழுதுகின்றீர்கள்? ஊருக்கு செய்தியா என்று வினவினான்.
செய்தி அனுப்புவது ஏது? விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அவற்றை குறித்து வருகிறேன். மீன்களால் களம் தடைபட்டது. காற்றின்மையால் படகுகள் களத்தை இழுப்பது. இவையெல்லாம் விசித்திர அனுபவங்கள் அன்றோ?
அவற்றோடு நான் தங்களுக்கு உதவியதும் விசித்திரம் அன்றோ என்றான் அருண்மொழி.
ஆமையா, உங்கள் உதவி இல்லையே நான் முல்லைத்தீவை விட்டு களத்தை கிளம்புமாறு செய்திருக்க மாட்டேன். உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். தெய்வ அனுகூலத்தால் களம் எந்தவித இடையூறுமின்றி சென்றால் ஸ்ரீவிசய நாட்டின் கிழக்கு கடற்கரையை அடையலாம். தாங்கள் அங்கு செல்கின்றீர்களா, அல்லது மப்பாளத்தில் இறங்கி உள்நாடு வழியாக சீனாவிற்கு செல்கின்றீர்களா? உங்களுக்கு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நானும் உங்களோடு வந்து அந்த நாட்டு மன்னரிடம் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்
என்ற உணர்ச்சியால் நெஞ்சடைக்க பேசினார் அருண்மொழி. கலபதிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, எல்லா இடங்களையும் காணவே எனக்கு ஆசை ஐயா. புத்தபிரானின் பெருங்கோயில்களை காண எனக்கு ஆசை. சிற்ப அற்புதம் எங்கெங்கு உண்டோ அங்கெல்லாம் செல்ல ஆசை என்றார்.
எனக்கு சிற்பமும் தெரியாது, அற்புதமும் புரியாது. எங்கள் நாட்டிலேயே பௌத்த பிட்சுக்கள் ஏராளமாக சிற்பங்களை சமைத்திருக்கின்றார்கள். அவற்றை காண எனக்கு போதியது. அது சரி, நவரத்ன வியாபாரிக்கு சிற்பத்தின் மீது என்ன ஐயா அப்படி ஆசை? உமது ஆபரணங்களை அவற்றிற்கு அறிவிக்கப் போகின்றீர்களா
என்று கூறி கடகடவென்று நகைத்தார். அவருடைய நகை ஒளிக்கு போட்டியாக கடகடவென்று சுக்கான் சக்கரம் திரும்பும் ஒளி கேட்டது.
இன்றைய இரவு மூன்றாம் சாமத்தின் போது களத்தை தென்கிழக்கு திசையாக திருப்ப வேண்டும். அதுவரை படகு இழுக்கும் வரை இழுக்கட்டும் என்றார் கலபதி.
சுடோர் சுடோர் என்று சாட்டையின் சொடுக்கள் இடையிடையே கேட்டது. படகை ஓட்டுபவர்கள் துடுப்பை தள்ளும் போது பாடும் ஒருவகை பாடல் எழுந்தது. நடுநிசை தாண்டியிருக்கலாம். களத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். தெப்பம் போல் களம் மிதந்து சென்றது. ரவிதாசன் தளத்தின் ஒரு பகுதியில் எவரும் அறியாவனம் நின்று கொண்டு மாலையில் புறப்பட்ட களம் தெரிகிறதா என்று கண்ணை குவித்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த மையிருளில் ஏதும் புலப்படவில்லை. ஆனால் அவன் கழுகு கண்களுக்கு கடலில் யாரோ பலர் நீந்தி வருவது தெரிந்தது. அவர்கள் களத்தின் மறுபுறமாக நீந்தி வருவது தெரிந்தது. அவர்கள் களத்தை நோக்கி நீந்தி வந்து கொண்டிருந்தனர். ரவிதாசன் தனக்கே உரித்தான ஆந்தை அலறுவது போன்ற குரலில் ஒலி எழுப்பினார். படகை ஓட்டிக் கொண்டிருந்த சதிகார வீரர்களுக்கு அந்த சங்கேத ஒலியை முன்பே கற்றுக் கொடுத்திருந்தார். நடுநிசையில் எழுந்த ஆந்தை குரலை கேட்டு அவர்கள் இதுவரை ஏற்பட்டிருந்த சோர்வை மறந்தனர். மறு அடையாளமாக ஒருவன் ஆந்தை போல் கூவினார். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அவர்கள் படகை நின்று குதித்தனர். விரைந்து நீந்தி களத்தை அடைந்தனர். ரவிதாசன் நூல் ஏணியை இறக்கினார். அருண்மொழி சுக்கான் சக்கரத்து அருகே சென்ற போது எவரோ ஏறி வருவது கண்டான். அவர்கள் இந்த களத்தை சேர்ந்தவர்கள் என்று எண்ணி வேறு பக்கமாக செல்ல முயன்ற போது தளத்தில் குதித்தவர்கள் சுக்கான் இயக்கிக் கொண்டிருந்தவனின் பின்புறமாக வந்து அவன் கழுத்தை தங்கள் கரங்களால் மடக்கி கீழே வீழ்த்துவதைக் கண்டான். அதை தவிர தளத்தில் பலர் குதித்தோடி வருவதையும் கண்டான். ஏதோ ஆபத்து என்று அவ்வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தான் அருண்மொழி. அந்த வாள் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சுழன்றது. அந்த கார் இருளில் மின்னல் போல் அது மின்னி பாய்ந்தது. தளத்தின் மீது ஹி 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 என்று ஓசை கேட்டது. கலபதி ஓடோடி வந்தார். மங்கை எவளியில் சித்திரசேனன் வாளெடுத்து வீசுவது கண்டு கலபதி பிரமித்து நின்று விட்டார். ஒருவனே பலரை எதிர்த்து போரிட்டது அவருக்கு வியப்பை அளித்தது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. படகு நின்று நான்கு பேர் தப்பி ஓடியதும் மணியோசை நின்றதும் கண்ட படகிலிருந்த வீரர்கள் படகை ஓட்டுவதை நிறுத்தினர். களத்தின் தளத்தில் மீது ஏதோ அமர்க்களம் நடப்பது அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் களத்தை நோக்கி விரைந்தனர். அவர்களும் அருள்மொழிக்கு உதவியாக சேர்ந்தனர். கடற்கொள்ளைக்காரர்கள் தங்கள் திட்டப்படி அமாவாசை இரவன்று கலிங்கத்து களத்தை எதிர்பார்த்து சில படகுகளில் திரிந்து கொண்டிருந்தனர். தொலைவில் கலிங்க களம் வருவது தெரிந்தவுடன் அவர்கள் நடுநிசையை எதிர்பார்த்திருந்தனர். களம் மெல்ல நகர்வது அவர்களுக்கு வசதியாக போயிற்று. ஆனால் களத்தின் இத்தகைய மாபெரும் வீரன் வாளை திகரி போல் சுழற்றுவான் என்பது அவர்களுக்கு தெரியாது. தளத்தில் பல தலைகள் உருண்டன. கரங்கள் துடிக்க துவண்டு பலர் வீழ்ந்தனர். ஆகாகாரம் எங்கும் எழுந்தது. ஐயோ ஒலியும் கூடவே குத்துவெட்டு ஓசையும் எங்கும் சூழ்ந்தது. இடைத்தளத்தில் இருந்து வணிகர்கள் பயத்தால் ஐயோ என்று அபாய குரலிட்டு ஓலமிடுவது அந்த கார் இருளில் எங்கும் பயங்கரமாக பரவியது. ரவிதாசன் ஓடி ஒளிந்தான். உயிர் தப்பினால் போதும் என்று கள்வர்கள் பலர் தளத்தில் நின்று கீழே கடலில் குதித்தனர். அவர்களோடு ரவிதாசனும் கடலில் குதித்து விட்டான். கிழக்கே செங்கதிர் உதயமாவதற்கான அறிகுறிகள் தோன்றின. செங்கோடுகள் பரவின. களத்தின் மேல்தளம் போர்க்களம் போல் காணப்பட்டது. பலர் உயிரிழந்து கிடந்தனர். சிலர் அங்கம் இழந்து காணப்பட்டனர். குருதி ஓடி கரை படிந்திருந்தது. அருண்மொழி சோர்ந்து போய் கிடந்தான். வணிகர் பலர் பயந்தளிந்தவர்களாய் தளத்தின் மீது வந்து செய்வதறியாது நின்றிருந்தனர். தளபதி மெல்ல எழுந்து அவர்களுக்கு சைகை காட்டி அழைத்தார். உயிர் இருப்பவர்களுக்கு மயக்கம் தெளிவிக்க பாடுபட்டார். அருண்மொழி மெல்ல எழுந்தான். தளபதி ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டார். அந்த கொடியோன் எங்கே என்று அருண்மொழி கேட்டான்.
யார், யாரை கேட்கின்றீர்?
அழகு கண்ணோடும் கொடும் பார்வையோடும்.
அவனா உங்கள் உதவியாளன்?
என் உதவியாளனா? உங்களிடம் அப்படி சொல்லியிருந்தானா? அவனை பிடித்து கட்டுங்கள்.
உங்கள் உதவியாளன் அல்லவா அவன்?
அவன் சதிகாரன், அவன் சதிகாரன். அவனை பிடியுங்கள். ஒருவேளை அவன் உயிரிழந்து கிடக்கலாம், தேடுங்கள். ரவிதாசன் அந்த நேரத்தில் கடற்கொள்ளைக்காரர்கள் களத்தில் கம்பம் ஒன்றில் கட்டப்பட்டு கிடந்தான். அவன் உடல் நடுங்கியது. தோல்வி கண்ட கடற்கொள்ளைக்கார தலைவன் தன் ஆத்திரத்தை கலிங்கத்து களத்தில் நின்று கவர்ந்து வந்தவர்களை சித்திரவதை செய்வதன் மூலம் தீர்த்துக் கொள்ள முயன்றான். அந்த வேளையில் சதிகார வீரன் ஒருவன் உயிர் பிழைத்து வந்திராவிடில் ரவிதாசன் திரும்பி தப்பி பிழைத்து பாண்டி நாடு வந்திருக்க முடியாது. அமரபுஜங்க பாண்டியனுக்கு ஆலோசனை கூறி சோழ நாட்டின் மீது வஞ்சம் தீர்க்க சதி திட்டங்கள் தீட்டியிருக்க முடியாது. கலிங்கத்து களபதி விம்மி விம்மி அழுதார். தளத்தின் மீது களத்தில் பயணம் செய்யும் வணிகர்கள் குழுமியிருந்தனர்.
ஐயா சித்திரசேனரே, நீர் தெய்வம்தான். நீங்கள் இல்லாவிடில் கலிங்கத்து களம் கொள்ளையிடப்பட்டிருக்கும். நீங்கள் வாழை சுழற்சியது கண்டபோது நீங்கள் நவரத்ன வணிகர் அல்லர் என்று முடிவு செய்துவிட்டேன். எங்கள் நவரத்ன ஒளியையும் வாளின் ஒளி மிஞ்சியது. வைர வைடூரியங்களின் பிரகாசத்தையும் அது தோற்கடித்து விட்டது.
நீங்கள் யாரையா? வானுலகின் நின்று வந்து இந்திரனோ? வஜ்ராயுதம் கொண்டு கொள்ளையரை விரட்டினீரோ? வேளாயுதம் பிடித்த கந்தபிரானோ? வெள்ளியேந்திய விசயனோ? சொல்லுங்கள் ஐயா
என்று களபதி கேட்கும் போது அவர் நெஞ்சு தழுதழுத்தது, கண்ணீர் பெருகியது. கலிங்கத்து களத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எல்லோரும் மௌனமாய் நின்று வணக்கம் செலுத்தினர். தளத்தில் சிதறியிருந்த கொள்ளைக்காரர்களின் சடலத்தில் இருந்து ஆடை அணிகலன்களிலிருந்து சில தடயங்களை சேகரித்து எடுத்த அருண்மொழியின் மனத்தில் அப்போது பல திட்டங்கள் உருவாகிவிட்டன. காற்று சாதகமாக வீசியது. கலிங்கத்து களம் புத்துணர்வு பெற்று இரவு பகலாக கடந்து ஸ்ரீவிஜய நாட்டின் துறைமுகமான கடாரத்தில் போய் நின்றது. வணிகர்கள் சிலரோடு அருண்மொழிவர்மன் அந்த நாட்டை சுற்றி பார்க்க இறங்கினான். கலிங்கத்து களபதியிடம் அவன் விடை பெறும் போது இருவர் கண்களும் கலங்கின.
இறையருள் கூட்டுவிப்பின் மீண்டும் சந்திப்போம் சித்திரசேனரே. நவரத்தினங்களை விற்று பெரும் நிதியத்தோடு ஊர் திரும்ப வாழ்த்துகிறேன்
என்றார் களபதி. உள்ளத்தை நகைத்தவாறு அருண்மொழி தோளிலே சுமந்த மூட்டையோடு இடையிலே வாளோடு வணிகர்களோடு ஊருக்குள் சென்றார். வழியே இருந்த பௌத்த விகாரம் அவனை கவர்ந்தது. பௌத்த விகாரத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்த நெடிய தோற்றமுடைய பிட்சு ஒருவரை கண்டவுடன் அருண்மொழி சிறிது நின்றான். வணிகர்களை விட்டு பிரிந்து அந்த பிட்சுவை நோக்கி நடந்தார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.